சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்மளுடைய பெரிய ஆதங்கம், நான் முதலே ஆதங்கம்னு சொல்லிட்டேன், என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வர்றது இல்லை அப்படிங்கறதுதான் பெரிய ஆதங்கமே. ஆனா இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு பல இடத்துல இருந்து ராம்மோகன் அப்படின்னு ஒரு இளைஞர் வந்திருக்கிறாரு. ஃபாரின்ல எல்லாம் போய் அவர் வந்து பிஜி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்புறம் எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு, எல்லாமே ஃபாரின்ல தான் முடிச்சிருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா கோகோனட் பிளாசம் சுகர் அப்படின்ட்டு சர்க்கரைக்கு மாற்றாக, வெள்ளை சர்க்கரை அஸ்கா இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்றாக வந்து இதை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு தூரம் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி இந்த துறைக்கு வந்தாரு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ராம்மோகன்.
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
ராம்மோகன், இப்ப உங்க பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க, அப்பா என்ன பண்றாங்க அதெல்லாம் பத்தி சொல்லுங்க.
நான் வந்துங்க பல்லடத்துக்கு பக்கத்துல நாசோம்பாளையம் ஒரு கிராமத்துல வளர்ந்தேனுங்க. இன்னும் நான் அங்கதான் இருக்கேன். எங்கள் அப்பா வந்து உமாபதி ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு கோழிப்பண்ணை வச்சுருக்காங்க அங்கேங்க. கடைசி ஒரு 30 வருஷமாக கோழிப்பண்ணையிலேயே இருந்திருக்கோங்க. அப்போ இருந்தே எங்ககிட்ட தோப்பு இருக்கும், தென்னமரம், அதில் ஏதோ ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே பார்த்துட்டு இருந்தோம். அதிலிருந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக வந்திருக்கோங்க.
சரி, உங்களோட படிப்பு பின்புலம் அதை பற்றி சொல்லுங்கள்.
நான் வந்துங்க ஸ்கூல்லேயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் படித்தேங்க, கம்ப்யூட்டருக்கு பதிலாக. அங்கே இருந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து குமரகுரு காலேஜ் கோயம்புத்தூரில் பண்ணினேனுங்க. முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் போய் எம்எஸ்சி இன் என்டர்பிரைஸ் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் முடிச்சுட்டுங்க. ஃப்ரான்ஸ் போய் எஸ்எம்இஸ் அப்படின்னு ஒரு ஸ்மால் கோர்ஸ் ஒன்று முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேங்க. வந்த ஒரே நோக்கம் வந்து விவசாயத்தில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்ததே இங்கே திரும்பிங்க.
சரி, அப்போ விவசாயம் பண்ணுறதுக்குனா நீங்கள் இங்கேயே இருந்திருக்கலாம்ல, ஏன் அங்கே போய் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தீங்க?
ஒன்றே ஒன்றுங்க, நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அவ்வளவு தூரம் தான் நம்மளால் யோசிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுங்க எனக்கு. அங்கே போய் பார்க்கும்போது எல்லா விவசாயிகளுமே அங்கே நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. ஸ்காட்லாண்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்லாம் அவ்வளோ அழகாக பிராண்ட் பண்ணி மார்க்கெட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் மட்டும் ஏன் இன்னும் எதுவுமே பிராண்ட் பண்ண முடியல, அங்கே இருக்க மாதிரி பிராண்ட் பண்ணணுங்கிற காரணம், அங்கே எப்படி விவசாயம் நடக்குது, எப்படி விவசாயத்தை ஒரு தொழிலாக கொண்டு போகிறது, விவசாயம் மட்டுமே பண்ணி ஜெயிக்க முடியாதுங்க, விவசாயத்தை பண்ணணும், மக்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணணும், அதை எப்படி நம்ம விற்கணும், அதையெல்லாம் படிக்கிறதுக்கு அது நல்ல இடமா இருக்கும் நான் நம்பினேன். போனங்க, நல்லா இருந்துச்சு.
அதாவது உங்களுடைய அனுபவங்கள் வந்து இங்கே மட்டும் பெறாமல் உலகளாவிய இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்க. அப்பாவோட கோழி பண்ணி அதை பத்தி சொல்லுங்களேன்.
அப்பா வந்து முட்டைக்கோழி தான் வச்சுருக்கோங்க, நாங்கள் கறி கோழி இல்லைங்க. நாங்கள் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 1000 கோழியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 1.5 லட்சம் கோழி வச்சுருக்கோங்க. தினசரி ஒரு 90,000 முட்டை வந்து நாங்கள் கேரளா அனுப்பிச்சிட்ருக்கோங்க. ஸோ அப்படி அங்கே நம்ம பார்த்து பார்த்து பார்த்தே வளர்ந்த ஒரு காரணம்தான் விவசாயத்துக்கு திரும்பி வரணும்னு தோணுச்சுங்க. ஆனால் அப்பா அந்த விவசாய தொழில் இல்லை அப்படின்னா தெரியல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்.
சரி, உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க?
எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ டைப்புங்க. நீங்கள் என்ன வேணுமோ பண்ணு, உனக்கு பிடிச்சதை பண்ணு, வேலைக்கு போகிறையா போ, திரும்பி வரையா வா, உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. என்னோட இஷ்டம் இது தான், அதனால் நான் இதுக்கு வந்துட்டேனுங்க. அவங்க வந்து பயங்கரமான வரவேற்பு இன்றைக்கி வந்தது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தாங்க.
சரி, இப்போ நீங்கள் இந்த சுகர் சொன்னீங்க இல்லையா, அஸ்காக்கு மாற்றாக உள்ள தென்னம் பூவிலிருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை இது, இது பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது?
அப்பா முன்னாடிருந்தே நாங்கள் தோப்பு வச்சுருந்தோங்க. ஆனால் அதில் வந்து நாங்கள் தேங்காய்க்கு போட்டோம், இல்லை இளநிக்கு போட்டோம். இளநிக்கு போடுறது கஷ்டமாக இருந்தது, அதனால் நாங்கள் வந்து தேங்காய்க்கே எல்லாத்தையும் விட்டோம். தேங்காயோட விலை வந்து 1 வருஷம் நல்லா இருக்குது, இன்னொரு வருஷம் நல்லா இல்லை. நம்ம பார்த்தா சரி தேங்காய்க்கு பதிலாக தென்னமரத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த தேடுதலில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவிலிருந்து ஹெபர், டாக்டர் ஹெபர் அப்படின்னுங்க, அவர் ஒரு புது மெத்தடில் வந்து சர்க்கரை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தென்னமரத்திலிருந்து கண்டுபிடிச்சிருந்தாருங்க. அதைய பார்த்த உடனே, ஓ, ஒருவேளை நம்ம தோட்டத்தில் நம்ம இதை பண்ணும்போது, நம்ம இந்த தேங்காய்க்கு எல்லனைக்கும் இந்த விலைக்கு விடுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணும்போது நம்மளே நம்மளோட ஒரு தென்னமரத்திலிருந்து வர ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெயின் காரணத்தினால தான் நாங்கள் இதுக்கு மாறலான்னு முடிவு பண்ணணுங்க.
சரி, இதுக்குண்டான முயற்சிகள்ல எப்படி இறங்குனீங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்க.
இந்த விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த வாரமே நான் கிளம்பி போயிட்டேங்க அவரை பாக்குறதுக்கு. அவர் வந்து காசர்கோடுல இருக்காருங்க. காசர்கோடுல நான் அங்க போய் பார்த்த உடனே ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங்ல அங்க பண்ணனுங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, போன உடனே அவங்க இதை பேட்டன்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டெக்னாலஜியை யாரும் யூஸ் பண்ண முடியாதுங்க, அவங்க அப்ரூவல் இல்லாமல். நான் போய் இந்த மாதிரி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எனக்கு உங்களால் தர முடியுமான்னு கேட்டேனுங்க. அவங்க வந்து தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவங்ககிட்டருந்து அப்படியே நான் பேட்டன்ட் வாங்கிங்க, நான் சுகர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் அவங்ககிட்டருந்து வாங்கினதுலேருந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்களே எங்களை இந்த டெக்னாலஜியை ரிஃபைன் பண்ணிட்டோங்க.
சரி, இதற்குண்டான தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பதநீரை எடுக்கணும் அப்படின்னாங்க, மரத்துலேருந்து சட்டியை கொண்டு போய் தென்னமரத்து மேலே வச்சுருவாங்க, சுண்ணாம்பு தடவுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த பதநீர் வந்து ஆல்கஹாலாக மாறிடக்கூடாதுன்னுங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க, நேராக கொண்டு போய் ஒரு ஐஸ் பாக்ஸே நம்ம மரத்து மேலே வச்சுருவோம். அந்த ஐஸ் பாக்ஸ் வந்து 2-3 degrees டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குங்க உங்களுக்கு. அதை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சுண்ணாம்பு நம்ம போட தேவையில்லை, ஒன்றுங்க. ரெண்டாவதுங்க, நீங்கள் சட்டி அப்படியே ஓப்பனில் விட்டால் பூச்சி குப்பை எல்லாமே உளுந்திருக்கும். நம்ம சாயங்காலம் எடுத்து எல்லாத்தையும் வடித்து அதிலிருந்து மாற்றுவோம். அது வந்து நல்லா கருப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே, உண்மையான சர்க்கரையை தென்னமரத்து சர்க்கரையோட டேஸ்ட்டே இருக்காது, மோஸ்ட்டாக சுண்ணாம்போட டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் இதை பண்ணும்போது உங்களுக்கு பூச்சியோ டஸ்ட்டோ எதுவுமே போகாதுங்க. அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான லிக்விட், அதை வந்து இப்போ நீரான்னு சொல்கிறாங்க கேரளாவிலைங்க, நம்ம ஊரில் பதநீர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சுத்தமான பதநீர், எதுவுமே சுண்ணாம்பு எதுவும் போடாமல் அப்படியே இறக்கிங்க, கொண்டு போய் கோல்டு ஸ்டோரேஜில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிடுவோம். ஒரு 48 hours வரைக்கும் கோல்ட் ஸ்டோரேஜில் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து 24 hours அதை வந்து சர்க்கரையாக மாற்றிடுவோங்க, டீஹைட்ரேட் பண்ணிங்க.
சரி, இந்த தென்னம் பூ பிடிச்ச உடனே வந்து வண்டுகள் தாக்குதல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
இது பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் பாக்ஸை போடுறதுனால அந்த தென்னம் பூ மேலேயே நம்ம துணியை போட்டுடுவோங்க. அது போக பாதி தென்னம் பூக்கு வந்து நீங்கள் இந்த ஐஸ் பாக்ஸே வந்துடுங்க உங்களுக்கு. அதனால உங்களுக்கு அந்த பெரிய ஸ்மெல்லோ கீழே ஒழுகிறதோ அந்த மாதிரி எந்த விதமாக பூச்சி தாக்குதலுக்கு இடம் கொடுக்காம இது இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே, அந்த பக்கத்தில் போய் மோந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஐஸ் வந்து ஸ்மெல் வரவிடாது. இது வந்து ஒரு மீனை வந்து நீங்கள் ஐஸில் வச்சிங்கன்னா அந்த இடத்துல மீன் இருக்கா என்ன இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இது 2-3 degrees டெம்பரேச்சர் இருக்கனால பாக்டீரியல் ஆக்டிவிட்டியோ ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காதுங்க அந்த ஏரியாவை சுற்றியுமே.
அப்ப எதையுமே நீங்க காய் பிடிக்கிறதுக்கு விடுறது இல்லை?
ஆமாங்க, காய் வந்து இது வந்து 6 months தான் பண்ண முடியுங்க ஒரு மரத்துலேங்க. ரொம்ப நல்ல மரமா இருந்தால் ஒரு 8 months வரைக்கும் பண்ணலாங்க. மற்ற 4 months வந்து தேங்காய்க்கும் இளநிக்கும் தான் விடுறோங்க. இது வந்து நீங்க பாலையை கட்டா முட்டிங்கனாலே அது காயாவும் இளநியாவும் மாறிடுங்க. அதனால இது தெளிவு கட்டுறதுனால நம்ம மரத்துல வந்து காப்பு அஃபெக்ட் ஆயிருங்கிறத பத்தி நம்ம வருத்தப்பட தேவையில்லைங்க.
அப்ப அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய காய் தென்னங்காய் இளநியெல்லாம்?
காய் டேஸ்ட் எல்லாம் மாறுதலே படாதுங்க, இளநீ தேங்காயோட டேஸ்டே மாறுபடாதுங்க. இது வந்து ஒரு பாலையோட சமாச்சாரம் மட்டுமே, இன்னொரு பாலை வந்து நார்மலாக அது எப்படி வருமோ அது மட்டும்தான் வருங்க. டேஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க, ரொம்ப நார்மலாகவே தான் இருக்கும். அந்த பாலையிலிருந்து நம்ம தேங்காய் இளநிக்கு பதிலாக லிக்விடை எடுத்துடுறோம்ங்க.
சரி, இந்த மாற்று சர்க்கரை மக்களிடையே வந்து எப்படி வரவேற்பை பெற்றிருக்குது? என்ன ரொம்ப ஹெல்த் கான்சியஸ்ல இருக்கிறாங்க, அஸ்கா சேர்க்க கூடாது, அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
முதல்ல இந்த சர்க்கரையை பத்தி பேசினது காந்திங்க. காந்தி அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு, நம்ம கிராமங்கள் இருக்க பண கஷ்டத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னா எல்லா தென்னை மரங்கள்லையும் நம்ம எடுத்து சுகர் பண்ணணும். அந்த சர்க்கரையை பண்ணும்போது அது வந்து நம்ம அந்த சர்க்கரையை நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னா அஸ்கா சர்க்கரையை நம்ம சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு அது நேச்சுரலானது அப்படின்னு அந்த காலத்திலேயே அவர் சொல்லியிருக்காருங்க. நம்ம அது இன்னைக்கு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி பண்ணியிருக்கோங்க. அஸ்கா சர்க்கரைக்கும் இதுக்கும் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா மக்களிடையே ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் இருக்குங்க, அஸ்கா சர்க்கரையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிங்க. அவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாங்க, இது நேச்சுரலுங்க, எதையுமே நம்ம ஆட் பண்ணல. நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் கெமிக்கலை சாப்பிடல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ரெண்டாவது, இதை விட நேச்சுரலாக எந்த ப்ராடக்ட்டுமே இருக்கவே முடியாதுங்க மார்க்கெட்டில். அப்படியே தென்னமரத்துலேருந்து வர்றது நம்ம சுகராக மாத்திரம், நடுவில் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை அப்படிங்கும் போது நம்ம நேரம் நேச்சுரல் என்ன கிடைக்குதோ அதையே சாப்பிட்றோம். திரும்பி நம்ம அந்த பழைய காலத்தில் நம்ம கொள்ளு தாத்தாலாம் சாப்பிட்ட ஒரு மெத்தடுக்கு இப்போ தான் மாறிட்டு இருக்கோங்க.
சரி, ஒரு கிலோ சர்க்கரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சுமார் எவ்வளோ மரங்களில் உள்ள பூ தேவைப்படுறதா இருக்கும்?
மரத்தில் தென்னை மரத்தில் வந்து மூணு ரகம் இருக்குதுங்க, குட்டை நெட்டை குட்டை நட்டை ஹைப்ரிட். இதில் வந்து நீங்கள் குட்டை மரத்தில் நீங்கள் தெளிவு எடுத்தீங்கன்னா 2 லிட்டர் கீழே தான் வருங்க ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்குங்க. நெட்டை மரத்தில் எடுத்தீங்கன்னா 2.5-3 லிட்டர் எடுக்கலாங்க. ஹைப்ரிட் மரத்தில் எடுத்தீங்கன்னா 4 லிட்டர் எடுக்கலாங்க. 1 கிலோ சர்க்கரை பண்ணுறதுக்கு 6 லிட்டர் நீராக தேவைப்படுதுங்க. ஸோ அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 மரத்துல இருந்து வர்றதை எடுத்து நம்ம 1 கிலோ சுகர் டெய்லியும் பண்ணலாம்.
இதோட ஷெல்ஃப் லைஃப் எப்படி இருக்குது, அது ஒரு கேள்வி. அப்புறம் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை கருப்பட்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பால் சேர்ந்த காஃபியோ டீயோ தயாரிக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா, இது எப்படி?
இது வந்துங்க ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்வீட்டுக்கு வந்துடுறேனுங்க. ரொம்ப நல்லா வருதுங்க. பால்கோவா நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், மைசூர் பாக் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப அருமையாக வருதுங்க ஸ்வீட்ஸ் இதில். இது ஏன்னா 100% நேச்சுரங்கிறதுனால இது வந்து ஃப்ளேவர் எதையும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லைங்க. குழந்தைகளுக்கு இதை ஒரு வாட்டி நீங்கள் பாலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பூஸ்டோ ஹார்லிக்ஸோ அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சர்க்கரை அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வாங்கிட்டு போகிற எல்லாமே அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ குழந்தைகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்றாங்க இந்த சர்க்கரையங்க. ஷெல்ஃப் லைஃப் பொறுத்த மட்டத்துலேங்க இது வந்து எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தாங்க. ஏன்னா நம்ம இந்த எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாதனால இப்போ நீங்கள் ஒரு உப்பை வந்து மூடி வைக்காமல் போயிட்டீங்கன்னா இன்றைக்கி அது கட்டியே ஆகாது, ஏன்னா அது ஃபுல் கெமிக்கல். சர்க்கரையை திறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம வெள்ளை சர்க்கரையை அவ்வளோ சீக்கிரத்தில் அது பிடிக்காது. ஆனால் இதையும் நீங்கள் திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா இமீடியட்டாக கட்டி ஆயிரும். ஏன்னா இது வந்து இன்னும் நேச்சுரலான தன்மையில் இருக்கனால. அதே நல்ல கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வச்சுருந்தோம்னா 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே தாராளமாக 1 வருஷம் வரைக்கும் வைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 1 கிலோ சர்க்கரை வந்துங்க 1 கிலோ டைரக்டா எங்க கிட்ட இருந்து வாங்கினோம்னா 300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. நம்ம இப்போ நீங்க ஃப்ரீ டெலிவரி நீங்க வீட்டுக்கு வேணும் அப்படின்னா நாங்க வந்து 300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் அளவில் ஒரு 14 கடையில் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு 14 கடையில் கிடைக்குதுங்க. அது நம்ம வெப்சைட் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து 98 ரூபாய் கிடைக்குதுங்க 250 கிராம்.
இதுல வந்து சந்தைப்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா?
இல்லைங்க. இது வந்து முதல்ல இந்த சர்க்கரையை விட்ட உடனே என்ன இந்த சர்க்கரை அப்படிங்கிறதுக்காகவே 1 ரவுண்ட் எல்லாரும் வாங்கினாங்க. எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நாங்கள் தான் முதல் இந்த சர்க்கரையை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இருந்த சர்க்கரை தாங்க நாங்கள் வந்து நல்லா பிராண்டிங் பண்ணி கரெக்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க. சந்தைப்படுத்துறதில் எங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது இல்லைங்க. ஆனால் கேள்விகள் சில பேர் இதில் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் இதில் கொலஸ்ட்ரால் நிச்சயமாக கிடையாதுங்க. தேங்காய் அப்படின்னாலே கொலஸ்ட்ரால் அப்படின்னு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. மெயினாக இந்த கொங்கு சைடில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து அது இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும்.
1 கப் காஃபி தயாரிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை போடுறோன்னு வைங்களேன், இந்த தென்னை நீராலிருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை எவ்வளோ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்?
நீங்கள் வெள்ளை சர்க்கரை எவ்வளோ அளவு போடுறீங்களோ அதே அளவு நீங்கள் தென்னை சர்க்கரை போட்டால் போதும். நீங்கள் எதுக்காக எச்சா ஆட் பண்ணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க.
சரி, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம்?
கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது தென்னை சர்க்கரையே நல்லதுங்க. யாராக இருக்கட்டும், சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும். ஆனால் இந்த சுகர் பேஷண்ட் அப்படின்னு வரும்போதுங்க எந்த அளவு அவங்க டயபெட்டிக் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. அதே அவங்க கடைசி ஸ்டேஜ் டயபெட்டிக்கில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம பேக்கெட்டில் வந்து இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லும்போது சில ப்ராப்ளம்கள் வரலாம். அதனால் நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட இதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளை சர்க்கரை கம்பேர் பண்ணும்போது நீங்க எதுக்கு யூஸ் பண்ணாலுமே நல்லது, டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டும் யார் யூஸ் பண்ணாலுமே இது 100% நல்லது. அது கம்பேர் பண்ணும்போது
சரி, இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அத பத்தி சொல்லுங்க, இதுல எவ்வளவு இருக்குது?
நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை சக்கரை மாதிரியே நீங்க மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. மெயின் அப்படின்னு பார்த்தா கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து கெட்ட ஒரு சுகரில் இருக்க ஒரு கெட்டதை கணக்கெடுக்கிறதுங்க. நம்ம உடம்புல வந்து அது சுகர் லெவலை ஏற்றுறதோ அது வந்து கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வெள்ளை சுகரில் 80 இருக்குதுங்க, 70-80 இருக்குதுங்க. இந்த தென்னை சுகரில் வரும்போது 40 கீழே உங்களுக்கு வர்றதுனால இது ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கு. உங்களுக்கு இதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த தொண்டை எரிச்சலோ இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது.
அதாவது பனை மரத்துலேருந்து பனங்கருப்பட்டி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது என்ன மரத்துல இருந்து புதுசாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. காந்தியடிகளும் இதற்குண்டான குறிப்புகளே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாற்று சர்க்கரை, அதாவது நீரா தென்னை நீரால் இருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை வெளிநாட்டில் எங்கேயாவது உபயோகத்தில் இருக்குதா?
ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, நம்ம நாட்டை தவிர எல்லா பக்கமே தென்னை சர்க்கரைங்கிறது பயங்கர ப்ராப்ளமாக இருக்குங்க. இப்போ அமெரிக்காவில் போய் தென்னை சர்க்கரை வாங்க முடியாத கடையே இருக்காதுங்க. 2014 பெஸ்ட் நியூ ப்ராடக்ட் டு த மார்க்கெட் அப்படிங்கிற அவார்டை கோக்கனட் தென்னை சர்க்கரை தான் வாங்கியிருக்குங்க. யூகேலேயுங்க, ஜெர்மனிலேயுங்க, சுவிட்சர்லாண்ட்லேயுங்க, ஃப்ரான்ஸ்லேயுங்க, எல்லா பெரிய கடைகள்லேயுமே இன்னைக்கு தென்னை சர்க்கரை இருக்குது, வச்சிருக்காங்க. எங்கிருந்து அந்த தென்னை சர்க்கரை வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, அங்கே இருக்க தென்னை விவசாயிகள்லாம் ஒரு பெரிய குரூப்பாக சேர்ந்துங்க அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை பண்ணும்போது இந்தியாவில் இருக்க நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால நம்ம இந்த வெளிநாடுகள் எடுத்துட்டு போகும்போது நம்ம இதை தயக்கமே பட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அங்கே இதுக்கான மார்க்கெட் இருக்கு, நம்ம அதை போய் பிடிச்சா மட்டும் சரிங்க.
சரி, அயல் நாடுகளில் வந்து உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் அது மாதிரி ஏதாவது இருக்குதா ராமோகன்?
கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அது கிடைச்சிருக்கு. இன்னொரு ஒரு மாதத்துக்குள் நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் அனுப்பிச்சாகணும் அப்படிங்கிற முழு முயற்சியில் இருக்கோங்க. போயிரும் நம்பரும் வேண்டிக்கிறோம் இறைவனா, அவ்வளோதாங்க.
உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வாழ்த்துகிறோம். சரி, இதுக்கு அடுத்த முயற்சியாக, இது அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கிறீங்க? அதாவது உங்களுடைய தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இல்லையா, உங்களோட மிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள்.
ஒன்றே ஒன்று தாங்க, இந்த சக்கரை வந்து எல்லாத்துக்குமே பயன்படும் அப்படிங்கிறத எங்களோட கஸ்டமர்கிட்ட நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தணுங்க. வெள்ளை சர்க்கரையோ இன்னைக்கு பாலில் போட்டுக்கக்கூடிய ஆடட் ஃப்ளேவர்களையோ நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சர்க்கரை யூஸ் பண்ணனா போதும் அப்படிங்கறத நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவோ இந்தியா ஃபுல்லாவோ நான் கொண்டு போய் சேர்த்துறது தான் எங்களோட ஒரே வேலை. ஸ்வீட் கடைகளில் இப்போ நாங்கள் கொடுத்து எப்படி ஸ்வீட்ஸ் வருதுங்கிறத பண்ணி பார்க்க சொல்கிறோம். அவங்க இந்த மாதிரி சர்க்கரைகளில் ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கும் போது சாப்பிட்றவங்களும் வருத்தம் இல்லாமல் சாப்பிடலாம், ஏன்னா நேச்சுரல் சர்க்கரையில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் வந்துங்க ஃபோர்ப்ஸ் மேகசின் அப்படிங்கிற இதில் வந்து ராஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காருங்க. அவர் வந்து ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போதுங்க, இந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்க இந்த பேங்கர்ஸுக்கெல்லாம் டிராக்டரோட்டை கற்றுக்கணும் அப்படின்னு பேசினாருங்க. என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தா அவர் வந்து சொல்கிறாரு, டிராக்டர் ஓட்டி விவசாயம் பண்ண தெரிஞ்சவன் தான் இன்னொரு 10-15 வருஷத்தில் லாம்போர்கினி கார் வச்சுருப்பான், உட்காந்து பேங்க்கில் உட்காந்துட்டு ட்ரேட் பண்ணுறவனால ஒரு லாம்போர்கினி கார் வச்சுருக்க முடியாதுன்னு சொன்னாருங்க. அவர் இன்றைக்கி வரைக்கும் சொன்னது கிட்டத்தட்ட எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்குதுங்க, கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போய் கோயம்புத்தூர் சென்னையில் நம்ம ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போய் வேலை கேட்டோம்னா 7-8000 ரூபாய்க்கு மேலே முதல் மாதம் சம்பாதிக்கவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபார்மில் பண்ணுறாங்க இந்த டெக்னிக்கலான இந்த தெளிவு இறக்குறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே மாதம் கிட்டத்தட்ட 30,000 ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கே அந்த வித்தியாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி விவசாயத்தை மட்டும் நான் சொல்ல வரலைங்க, அதுக்குன்னு வெறும் இன்ஜினியரிங் பண்ணினா மட்டுமே சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணம் போய் இன்றைக்கி விவசாயத்துலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்குதுங்க. எல்லா பேங்க்குகளுமே நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன்றைக்கி விவசாயிகளுக்குங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பில்டிங் நான் கட்ட போகிறேன் எனக்கு போய் லோன் கொடுனா தான் ரொம்ப தூரம் யோசிப்பான ஒழிய, அருமையான ஜென்யூனான ஒரு விவசாய ப்ரப்போசல் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னால் உறுதியாக பேங்க் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாண்ட நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், உட்காந்து 3 மாதம் யோசிக்கலாம், தப்பு இல்லைங்க. 3 நாளில் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பண்ணுற பொருளுக்கு சந்தையில் மதிப்பு இருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் முன்னாண்ட போனால் கண்டிப்பாக விவசாயத்தில் வெற்றி அடைய முடியும். விவசாயிக்கு இன்னைக்கு திரும்பி மதிப்பு உறுதியாக வந்தாச்சுங்க, 100% வந்தாச்சு.
ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதாவது விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாருமே விவசாயம் வந்து பொய்த்து போயிருச்சு, விவசாயம் வேண்டாம் அப்படின்னு வர்ற இடத்துல நீங்கள் உங்கள் இளைஞர் உங்களை மாதிரி இளைஞர்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ராமோகனை பொறுத்த வரைக்கும் இன்றைய இளைஞர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் வர்சஸ் விவசாயம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
நான் வந்து பெரியவங்க பேசுகிறத நிறைய கேட்பேங்க. அப்போ வந்து ஒரு வாட்டி மகாலிங்கம் ஐயா பேசும்போது சொன்னார், நான் இருந்த காலத்தில் பேங்க்குகள்லாம் ஓடி ஓடி வந்து எங்ககிட்ட எக்ஸ்பென்ஷன் போங்க விரிவுபடுத்துங்க உங்கள் தொழிலின்னு வந்து என்னை தேடி தேடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் நான் இருந்ததுனால என்னால் நல்லா கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பேங்க்குகள்லாம் விவசாயம்னாலே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னாங்க. ஆனால் இன்றைக்கி விவசாயத்துக்கு கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் இருக்குங்க. அந்தளவுக்கு கவர்மெண்ட் RBIல சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு பேங்க்னால் இவ்வளோ ஒரு விவசாயி கொடுத்தே ஆகணும்னு. அதனால் இன்றைக்கி நம்ம அவங்கள தேடி போகிறதில்ல, அவங்க நம்மளை தேடி வந்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இருக்கோங்க. ரெண்டாவது, நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் தேடுற அளவுக்கு நம்மளுக்கு வசதிகள் வந்தாச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி இளைஞர்களுக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மின்னாண்டை இருந்ததை விட இன்னைக்கு பயங்கரமான ஒரு வெறிங்க, எல்லாத்துக்குமே சாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் இருக்காங்க எல்லாருமே.
சரி, இதுவரைக்கும் ராம்மோகன் அவருடைய கருத்துக்களை நம்ம கிட்ட அழகா பகிர்ந்துகிட்டாரு. அவருடைய எண்ணங்கள் யாவும் மெய்ப்பட, கனவுகள் யாரும் மெய்ப்பட, பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம் ராம்மோகன்.
நன்றிங்க. இதுதான் முதல் டைம் நான் ரேடியோவில் பேசுகிறேன், ஏதோ தப்பாக பேசியிருந்தா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நன்றி, மறுபடியும் சந்திப்பேன் கூடிய சீக்கிரத்தில் வேற ஒரு ப்ராடக்டோடைங்க.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ராம்மோகன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055.
243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.